அப்போஸ்தல நடவடிகள் 20வது அதிகாரத்தில், அப்போஸ்தல நடவடிகள் 20வது அதிகாரத்தில் சில வார்த்தைகளை, வசனங்களை வாசித்து அந்த பாடத்தை ஆரம்பிக்கலாம். அப்போஸ்தல 20வது அதிகாரம், பவுல் அப்போஸ்தலன் பேசிய சபை மூப்பர்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களுக்கு முன்பாக செய்த ஒரு பிரியாவிடை பிரசங்கம். அதுல வந்து பவுல் அப்போஸ்தலன் தான் என்ன விதமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறேன் என்பதை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அத வந்து 18வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிப்போம். சொல்லுகிறார், அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது, அதாவது சபையின் மூப்பர்கள் எல்லாம் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது, அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசிய நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காரியங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாய் அறிவித்தேன். வாசிக்கப்பட்ட வசனங்கள்ல பவுல் அப்போஸ்தலன் தான் என்ன விதமாக பிரசங்க ஊழியத்தை செய்தேன் என்பதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். மிகுந்த மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் எனக்கு நேரிட்ட சோதனைகள் எல்லாவற்றோடும் நான் கர்த்தருக்காக உழைத்தேன். அதை எப்படி அந்த உழைப்பை செய்தேன் என்று சொன்னால், 20வது வசனத்தில் சொல்லுகிறார், பிரயோஜன மாணவிகளில் ஒன்றையும், என்னென்ன விதத்துல என்னென்ன காரியங்கள் ஆவிக்குரிய விதத்துல உங்களுக்கு உதவியாக இருக்குமோ அந்த காரியங்களில் ஒன்றிலுமே குறை வைக்காமல், உங்களுக்கு மறைத்து வைக்காமல், வெளியரங்கமாக வீடுகள் தோறும் வெளியரங்கமாகனா பப்ளிக்ல சொல்லி சபையில பிரசங்கம் பண்ணது மட்டுமல்லாமல், வீடுகள் தோறும் உங்களை சந்தித்து அங்க கொடுக்க வேண்டிய போதனைகளையும் பிரசங்கித்து உபதேசம் பண்ணி நான் தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தை குறித்தும் சாட்சியாக அறிவித்தேன்னு சொல்லுகிறேன். ஒவ்வொருத்தரும் ஊழியத்தில் பாஸ்டரா இருக்கிறவங்க ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இதுதான். அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை பணி எப்படி செய்தேன்னு சொல்லுகிறாருங்க. பல தடவைகள் வாசித்து சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இங்க கொடுத்திருக்கு. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். பிரசங்கம் தயாரிப்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பிரசங்கம்ங்கிறத அதை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். வேதத்துல அதை நம்ம வாசிக்கிறோம். பல இடங்களில் பிரசங்கத்தை பத்தி சொல்லி இருக்கு. சமயம் நேர்ந்தாலும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ தேவ வசனத்தை அவராம பிரசங்கம் செய்யன்னு சொல்லி பவுல் திமோத்தேக்கு சொல்லி இருக்கிறார். நான் எப்படி பிரசங்க ஊழியத்தை செய்தேன்னு இங்க அப்போஸ்தல நடவடிக்கை 20வது வசனத்துல அதே வார்த்தையை பயன்படுத்தி பவுல் சொல்லுகிறார். ரோமர் 10வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், பிரசங்கம் செய்யணும், பிரசங்கி தேவை, ரட்சிப்பு மனிதனை அடைவதற்கு பிரசங்கம் அவசியம், அவன் அனுப்பப்பட வேண்டும், அவன் பிரசங்கியா இருக்கணும்னு ரோமர் 10வது அதிகாரத்துல பவுல் தெளிவாக சொல்லுகிறான். இந்த அளவுக்கு வேதத்துல எல்லாமே பிரசங்கத்தை பத்தி நம்ம அதிகமாக பார்க்கிறோம். கர்த்தர் பயன்படுத்திய ஒரு பெரிய ஆயுதம் பிரசங்கம். பிரசங்கி தன்னை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவளுக்கு ரட்சிப்பு அடைவதற்கு, மனம் திரும்பி ரட்சிப்பு அடைவதற்காக ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி பயன்படுத்திய கருவி பிரசங்கம். அதை பிரசங்கிகள் மூலமாக பயன்படுத்தினார். ஆதாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதித்தான். அதுக்கு பிறகு ஆபிரகாம பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். எல்லாம் என்ன செய்தார்கள்? மோசையை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அவர்கள் பிரசங்கிகளாக இருந்திருக்கிறார்கள், பிரசங்கம் செய்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் நம்ம தெளிவாக பார்க்கிறோம். தன்னுடைய வார்த்தை மனிதனை போய் சேருவதற்கு பிரசங்கத்தை ஆண்டவர் பயன்படுத்தினார், பிரசங்கியின் மூலமாக பயன்படுத்தினார். கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் பிரசங்கம். அதை பிரசங்கி மூலமாக செய்வது, அதாவது மீட்பு அடைவதற்கு, மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி விசுவாசிப்பதற்கு பிரசங்கம், பிரசங்கி எந்த அளவுக்கு அவசியமா இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ரொம்பவும் ஆட்டமும் பாட்டும் கூத்தும் தான் சபைகள்ல நடக்குது. அவங்க நேரம் கொடுக்கறதெல்லாம் அதுக்கு தான். பிரசங்கம் எந்த அளவுக்கு கம்மி பண்ணி மற்றதெல்லாம் பெருசா செய்யலான்னு தான் பாக்குறாங்க. அது வேதத்தை சரியா படிக்காததுனால மனுஷன் செய்கிற தவறு. என்னைக்கு பிரசங்கம் ரொம்ப குறைவா இருக்குதோ, பிரசங்கத்துக்கு மதிப்பு இல்லையோ, பிரசங்கிகள் சரியாக தயாரிக்கப்படலையோ, அங்க மனுஷத்தனமான காரியங்கள் தான் சபைகள்ல அதிகமா இருக்கும். தேவனுடைய சத்தம் கேட்பது குறைவுபடும். தேவனுடைய சத்தம் மனிதன் கேட்பதற்கு அவர் ஆட்டம் பாட்டத்தை பயன்படுத்துவதல்ல. எங்க பாடல்களுக்கும் சங்கீதத்துக்கும் ஆட்டத்துக்கும் கூத்துக்கும் நிறைய நேரம் இருக்குதோ அந்த இடங்களெல்லாம் தேவனுடைய சத்தம் கேட்பதற்கு சந்தர்ப்பமே இல்லை. தேவனுடைய சத்தத்தை மக்கள் கேட்கணும்னு சொன்னா அங்க என்ன அவசியமாக இருக்கு? பிரசங்கம் அவசியமாக இருக்கு. அது கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது, மனிதன் ஏற்படுத்தி வைக்கவில்லை. மனுஷன் அப்ப ஏன் இப்படி மற்ற காரியங்களுக்கெல்லாம் அதிகமாக இடம் கொடுக்கறான்? அதுலதானே எல்லாரும் சபு சபையா இன்னைக்கு ஆர்வமா இருக்கிறாங்க, பாடுறதுலயும் சத்தம் போடுறதுலயும் கூத்து பண்றதுலயும் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவருடைய அக்கறை வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுல இல்ல, தங்களுடைய சுய இச்சைகளுக்கு இடம் கொடுக்கறதா தான் இருக்கு. அத நம்ம நல்ல மனசுல வச்சுக்கணும். எப்ப நம்ம பிரசங்கத்துக்கு அதிகமாக அதனுடைய மதிப்பை உணர்ந்து நடந்து கொள்ளுகிறோமோ, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அங்கதான் தேவனுடைய சத்தத்தை அதிகமாக கேட்கலாம், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டுல மட்டுமல்ல, நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானன புதிய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு முடிந்து புதிய ஏற்பாட்டு காலம் ஆரம்பிக்கிறது. முதலாவது வருகிறவன் யாரு? யோவான் ஸ்நானன். எப்படியாக வந்தான்? அவன் பிரசங்கியாக வந்தான். மனந்திரும்புங்கள்னு பிரசங்கத்தை தான் செய்தான். எப்படி நீங்க அதை வேதம் படிக்கிற நேரம் அதை பார்க்காம இருக்க முடியும்? கர்த்தர் என்ன அவனை பாடிக்கிட்டு போகவும் அனுப்புனாரு, பிரசங்கம் செய்ய அனுப்புனார். மக்கள் பார்த்த பொழுது அவனை எப்படி பார்த்தார்கள்? இவன் எளியாவாக இருக்குமோ என அவனை நினைவுபடுத்தினானா இல்லையா? பிரசங்கத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்த பொழுது என்ன செய்தார்? பாடி பாடி சீடி போட்டா வித்துக்கிட்டு இருந்தாரு. நீங்க சொல்லுங்க, ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரா? என்ன செய்தார்? பிரசங்கம் செய்தார். போற இடங்கள் எல்லாம் உபதேசம் செய்தார், போதித்தார், பிரசங்கித்தார். மலை பிரசங்கம் ஏன் சொல்லுகிறோம்? மலை பாடல் இல்லையே, மலை பிரசங்கம். எவ்வளவு மணி நேரம் நடந்திருக்கும் அது? நம்ம வேதம் நமக்கு தெரிகிற மொழியில தான் இருக்குது, நம்ம வாசிக்கிறோம், ஆனா நமக்கு ஏன் கண்ணு தெரியாம இருக்குது? இயேசுவ பிரதானமா எப்படி பார்க்கிறோம்? அவர் ஆண்டவர் இருந்த பொழுதும் பிரசங்கியா பார்க்கிறோம். மக்கள் அங்க வாசிங்க வேதத்தை தெளிவா. மக்கள் என்ன சொன்னாங்க அவருடைய பிரசங்கத்தை கேட்ட போறது? மலை பிரசங்கத்துல கடைசியில என்ன? இப்படியான போதனையே நான் இவ்வளவு காலமும் கேட்டது இல்லையே, இவ்வளவு அதிகாரபூர்வமா ஒருத்தனுமே பிரசங்கித்தது இல்லையே. அதை கேட்டு மக்கள் என்ன செய்தாங்க? ஆச்சரியப்பட்ட வேலை வளர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகாரத்தோடு வந்ததாக அவருடைய பிரசங்கம் இருந்தது. மக்கள் மனம் மாறுறதுக்கு கர்த்தர் பயன்படுத்திய பிரசங்கம் மட்டுமல்ல, அவரே இந்த உலகத்துக்கு வந்த பொழுது தன்னை பிரசங்கியாகத்தான் அதிகமாக இனம் காட்டி கொண்டிருக்கிறார். அதுக்கு பிறகு அவர் தயாரிச்சவங்களெல்லாம் பாட்டு பாடவா தயார் செஞ்சார்? 12 பேரை தயார் செய்தாரு, பாட்டா கத்து கொடுத்தாரு. அவர்களெல்லாம் என்ன செய்வதற்கு தயார் செய்தார்? நீ மக்களுக்கு போய் உபதேசிக்கணும், சுவிசேஷத்தை சொல்லணும். சுவிசேஷத்தை என்ன வெள்ளுப்பாட்டு கச்சேரி வச்சு சொல்லுன்னா சொல்லி கொடுத்துருக்கிறாரு? இல்ல, பிரசங்கிக்கணும். அந்த 12 பேரும் அவர்ல இருந்து பார்த்தது என்ன? எவ்வளவு பெரிய பிரசங்கியா இருந்ததுதான் பார்த்திருக்கலாம். அதே போல அவர்கள் என்ன செய்தார்கள்? பிரசங்க சுவிசேஷத்தை போய் எல்லோருக்கும் சொன்னார்கள். அதனாலதான் அப்போஸ்தல நடவடிக்கையில பாக்குறோம் பேதுரு என்ன செய்தான்? எல்லாரும் முன்னுக்கும் பிரசங்கம் செய்தான். 3000 பேர் ஆண்டவட்ட வந்தது அந்த பிரசங்கத்தை கேட்டுத்தான் வந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் அப்படித்தான். நீங்க தொடர்ந்து அப்போஸ்தல நடவடிக்கை வாசிங்க, என்ன நடந்திருக்கு? பிரசங்கம், பிரசங்கி, இது மூலமாகத்தான் சபை நிலைநாட்டப்பட்டது, சபை தொடர்ந்து வளர்ந்ததுன்னு பாக்குறோம். இந்த அளவுக்கு தெளிவான வேத சாட்சிகள் இருக்கிற பொழுது பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி, அப்ப அந்த பிரசங்கத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம மற்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது சபை எப்படி வளர முடியும்? கர்த்தருடைய ஊழியம் எப்படி பெருக முடியும்? கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆயுதத்தை பயன்படுத்தாம வேற எதையும் பயன்படுத்துனதுனால கர்த்தருடைய காரியம் நடக்குமான்னு கேட்டு பாருங்க. எப்படி நடக்க முடியும்? முடியவே முடியாது. ஆண்டவர் பிரசங்கத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் ஒரு பெரிய பிரசங்கி.
யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அவனை தெரிவு செய்தார். யூதர்களுக்கு இல்லாத புறஜாதியாருக்கு போயிட்டு தேவனுடைய வசனத்தை சொல்லுவதற்காக ரொம்ப கல்விமானாக இருந்து அவனுக்கு 6 மொழிகளுக்கு மேல அவன் பிரசங்கிய வாரத்துக்கு முந்தைய தெரிஞ்சிருந்தது. எவ்வளவு படித்தவனா இருந்தான், அவன் பேசுவதற்காக பிரசங்கம் செய்வதற்காக அவனை ஆண்டவர் எழுப்பினார். அப்படித்தான் சபை வளர்ந்ததுன்னு பாக்குறோம். இப்ப வேதத்தை பார்க்கிற பொழுது பிரசங்கத்துக்கு அதிகமாக இடம் கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். நம்ம எப்பவுமே நம்ம மறந்துடக்கூடாது, தவிர்க்கவும் முடியாது. வேதம் அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கணும் இந்த பிரசங்கத்துக்கும் போதக ஊழியத்துக்கும் இருக்கிற தொடர்பை பார்க்கணும். பிரசங்கம் மக்கள் தேவனிடத்தில் வருவதற்கு கர்த்தர் பயன்படுத்திய மிக முக்கியமான கருவி. பிரசங்கிகள் மூலமாக அதை ஆண்டவர் செய்தார். ஆனா அந்த பிரசங்கத்தை ஏன் செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒன்னு ரட்சிப்பை மனிதன் அடைவதற்கும் ரட்சிப்புக்குரிய வாழ்க்கையில் அவன் நல்ல விருத்தி அடைகிறதுக்கும் பிரசங்கம் தேவையாக இருக்கிறது. அந்த பிரசங்கத்தின் மூலமாக செய்வது என்ன? வேத போதனை கொடுக்கப்படுகிறது. ஆகவே தான் போதகனாக சபையில மக்களை ஆத்துமாக்களுக்கு வழி நடத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் வளருவதற்காக சபையிலே தெரிவு செய்யப்படுகின்ற போதகர்கள் இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னது? பிரசங்க வல்லமையை, போதிக்கின்ற வல்லமையை. 1 தீமோத்தேயு 3 தீத்து அந்த 2 புத்தகங்களிலையும் அதிகாரங்களிலையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மூப்பர்களுக்கான போதகர்களுக்கான இலக்கணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இலக்கணங்கள்ல முக்கியமானது ஒன்னு பாக்குறோம், என்ன? அவர்கள் போதக சமர்த்தர்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு. Able to teach, போதக சமர்த்தர்களாக இருக்கணும். வேதத்தை சரியாக கற்று அதை கையாண்டு மக்களை சரியான வழிகளில் போவதற்கு வேத போதனைகள் கொடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கணும். அத்தனை போதனைகளையும் அவர்கள் பிரசங்கத்தின் மூலமாக அளிப்பார்கள். ஆகவே ஒரு போதகனுக்கு தன்னுடைய ஊழியத்தில் பிரதான பகுதி அவன் செய்வது பிரசங்கம், உபதேசம், ரெண்டையும் தான். ஆத்துமாக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ப்பதற்கு அவன் செய்ய வேண்டியது என்னது? வேதத்தை அவன் பிரசங்கிக்கணும், வேதத்தை உபதேசிக்கணும். அதான் பவுல் சொல்லுகிறார், வெளியரங்கமாகவும், அதாவது சபையில் நான் பிரசங்கம் செய்வது மட்டுமல்ல, சபையில் நான் வேத போதனைகள் கொடுத்தது மட்டுமல்ல, தனித்தனியாக உங்களை வீடுகளில் சந்தித்து கூட உங்களுடைய குறைபாடுகளை எல்லாம் கேட்டு அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக வேதத்திலிருந்து சரியான உபதேசங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அப்ப அங்க ப்ரீச்சிங் பாஸ்டரல் ஒர்க் ரெண்டும் சேர்ந்து வருதா இல்லையா? அதெல்லாம் பவுல் எப்படி செய்திருக்கிறார்? பிரசங்கம் உபதேசம் மூலமாகத்தான். மனிதனுடைய ஆவிக்குரிய தேவைகள், ஆத்மாக்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை எல்லாம் அவன் நிறைவேற்றுவதற்கு அவர்கள் பயன்படுத்தியது போதனை, வேத போதனை, பிரசங்கம், இதுதான் பயன்படுத்தியிருக்கிறான். ஆகவே ஒரு போதகனாக இருக்கிறவன் பிரசங்கத்துக்கு மதிப்பு கொடுக்கலன்னு சொன்னா, அந்த பிரசங்கம் செய்வதில் தான் அதிக நேரத்தை கொடுத்து அதுல உழைக்காதவனாக இருந்தா அவன் போதகனா இருக்க முடியாது. ஏன் மக்களுக்கு அதனால சரியா கிடைக்காது? ஒரு போர் வீரன் ஒருத்தன் இருந்த ஒரு சோல்ஜர் எடுத்துக்கிட்டா, அவன் என்ன செய்யணும்? அவனுக்கு பிரதான கருவி ஆயுதம் எது? அவன் வைத்திருக்கிற கன். அவன் அவன் கவனக்குறவா இருந்தான்னு சொன்னா அது அவன் உயிருக்கும் ஆபத்து, அவனை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து. ஏன் அதை தான் அவன் பயன்படுத்தணும் சண்டையில. அவன் ஒரு போதகன் சொல்லுகிறவன் எண்ணத்துல அவனுடைய ஆயுதம் எது? போதக சமர்த்தனாக இருக்கும்னா அவன் வேதத்தை கற்றுக்கொண்டு அந்த வேத அறிவு இருக்கு இல்லையா, அவன் கற்றுக்கொள்ளுகின்ற அந்த வேத அறிவை இந்த ஆயுதமாகிய கன் ஆகிய இந்த பிரசங்கத்தை என்ன செய்யணும், அதன் மூலமாக பயன்படுத்தி அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவன் வழி செய்யணும். அதனால்தான் ஒருத்தன் பாஸ்டர்னு சொன்னா அவன் ப்ரீச்சிங் கிஃப்ட் இருக்கான்னு பாக்குறமா இல்லையா? அது ஒரு கிஃப்ட், அது பார்க்கணும். இந்த கிஃப்ட் இருக்கா? வார்த்தை ஜாலத்தை அல்ல. பிரசங்க கிஃப்டுக்கும் வார்த்தை ஜாலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் பார்த்தா நல்லா பேசுவாங்க, ஒரட்டரி ஒரட்டரி இருக்கு பேசுவாங்க. அது இல்ல பிரசங்கம் செய்வது, அது மனுஷத்தனத்தால செய்யற ஒரு காரியம். உலகத்துல சிறந்த பேச்சாளர்கள் இருந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பிரசங்கிகள் அல்ல. மக்களை மயக்கிற மாதிரியும் கவர்ற மாதிரியும் அதெல்லாம் மனுஷனுக்கு அந்த இது இருக்கலாம், திறமை இருக்கலாம். ஆனா பிரசங்கிக்கு அதெல்லாம் இருக்க, மனுஷனை கவருகிற காரியத்தில் அவன் ஈடுபட மாட்டான், வார்த்தை ஜாலத்தில் ஈடுபட மாட்டான். இது ஆவிக்குரிய விதமாக செய்வது. இதுல தன் தான்ங்கிறதுக்கு அங்க இடமே இருக்காது. பிரசங்கம் செய்கிறவன்
குயத்துக்கு இடம் இருக்காது. இது தேவனுக்கு பயந்து ஆவியின் உதவியோடு செய்கின்ற ஒரு பெரிய காரியம். அது செய்கிறவனுக்கு ரொம்ப மனத்தாழ்மை வேணும். தன்னுடைய திறமையை நம்பி ஒரு நாள் அவன் வரமாட்டான் பிரசங்க மேடைக்கு. ஏன்னா அது அவன்லயே இல்லை. யோவான் சொன்னான், நான் சிறுகனும் அவர் பெருகணும்னு சொன்னான். ரொம்ப தேவ பயத்தோடு இது தயாரிச்சு மக்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும், ஆவிக்குரிய தேவைகள் சந்திக்கப்படணும்னு அந்த பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் தேவ ஆவிக்குரிய தைரியத்தோடையும் தயாரித்து அந்த ஆவியினால நிரம்பி கர்த்தருடைய மகிமைக்காக நின்று செய்கிற ஒரு காரியம் அது. அதுக்கும் உலகத்தை பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்குமா இல்லையா? அதான் பிரசங்கம். ஒரு பாஸ்டர்னா இது வந்து மூப்பர்கள் இதுல முக்கியத்துவம் கொடுக்காம இருக்க முடியாது. ஏன்னா இதன் மூலமாகத்தான் தேவன் வந்து மனிதருடைய ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்கிறார். வரலாற்றுல பார்த்தாலும் கூட கிறிஸ்தவம் சிறப்பாக இருந்த காலப்பகுதியிலெல்லாம் பிரசங்கம் அதி உயர்ந்த நிலையில இருந்திருக்கு. முதல் நூற்றாண்டை எடுத்து பார்க்கலாம், அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, அவர்களால் தயாரிக்கப்பட்ட பிரசங்கிகள் இருந்தாங்க. அதுக்கு பிறகு 16வது நூற்றாண்டை எடுத்து பார்த்தா 16வது நூற்றாண்டுல சீர்திருத்தவாத காலப்பகுதி பயங்கர பிரசங்கிகள் மார்ட்டின் லூத்தர், ஜான் கால்வின் பார்க்கிறோம், எல்லாம் பிரசங்கிகளா ஆண்டவர் எழுப்பியிருந்தார். 17வது நூற்றாண்டுல எடுத்து பார்த்தா பியூரிட்டன் சீர்திருத்தவாதிகள் மட்டுமல்ல பரிசுத்தவான்கள் சொல்லுகிற பியூரிட்டனுடைய காலப்பகுதியில எவ்வளவு ரிச்சர்ட் பாக்ஸ்டர், ஜான் பன்னியன், தாமஸ் குட்வின் இப்படி எல்லாரையும் பார்த்தா கேம்பிரிட்ஜ்லயும் ஆக்ஸ்போர்ட்லயும் படிச்ச எவ்வளவு பண்டிதர்கள் மட்டுமல்ல அவ்வளவு பாண்டித்தியத்தையும் அருமையாக பயன்படுத்தி தேவனுடைய வரத்தை பெற்று பிரசங்கம் செய்தவர்கள். ஜான் பன்னியனை எடுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய பிரசங்கி தெரியுமா? அருமையான பிரசங்கி. அவ்வளவு தூரம் கல்வி கற்றிருந்த ஜான் ஓவன் கூட தனக்கு இருக்கிற அத்தனை தாளந்துகளையும் நான் கொடுத்துருவேன், இவருக்கு இருக்கிற பிரசங்க வர எனக்கு இருந்தான்னு சொல்லி போயிட்டு அந்த படிக்காத பெரிய பிரசங்கியான ஜான் பனியன அதிகால 4 மணிக்கு போயிருந்து கேட்டிருக்கிறார். அரசன் கூட சொல்லி இருக்கிறான் அவரை பார்த்து, நீங்க எப்படி பெரிய ஞானி படிப்பாளி இந்த படியாத மனுஷனுடைய இதை போய் கேட்கறதுக்கு போறீங்க? ஏன் அவருக்கு அவ்வளவு தூரம் பிரசங்க வரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார் ஜான் பனியனுக்கு. அப்ப எல்லாம் கிறிஸ்தவம் சிறப்பா இருந்துச்சு, அதனாலதான் சிறப்பான பிரசங்கிகள் இருந்திருக்கிறாங்க. எப்ப நீங்க வரலாற்றுல சப வரலாற்றுல பார்த்து அந்த சப வரலாற்றுல சபைகள் சபை உயர்ந்த நிலையில் இருந்ததோ அப்பெல்லாம் பிரசங்கம் உயர்ந்த நிலையில் இருந்தது. ஆகவே போதக ஊழியத்துல பிரசங்கம் போதனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்ற காலப்பகுதியில் தமிழர்கள் மத்தியில் எடுத்து பார்த்தா சபைகள் எல்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இதுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிற காரியத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்ல. யாருக்கு நல்லா கேட்பாங்க, பாஸ்டர் நீங்க எத்தனை பாட்டு சிடி போட்டிருக்கிறீங்கன்னு தான் என்ன கேட்பாங்க. போட்டதில்லை இதுவரையும். உடனே நம்மளை டல்லா தான் பாக்குறது, பாட தெரியாம ஒரு பிரசங்கியா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஆனா பாட தெரியாத அந்த பிரசங்கிகள் கூட்டத்தில தம் இருக்கும்படி ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. இயேசு பாடல, யோவான் ஸ்நானன் பாடல, பவுல் பாடல, பேதுரு பாடல, ஒருத்தருமே பாடலையே. இன்னைக்கு பாருங்க நம்ம சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கு. உலக பிரகாரமான சிந்தனைகள் வந்து ஊழியத்தையே மாற்றி அமைத்திருக்கா இல்லையா? இன்னைக்கு மாற்றி அமைத்திருக்கு. அதனாலதான் கர்த்தரை பார்க்க முடியல, ஆனா மனுஷத்தனத்தை அதிகமா பார்க்க முடியும். கொரிந்துக்கு பவுல் எழுதுகிற போது என்ன சொல்லுகிறார், உங்க சபைக்கு புறத்தியா ஒருத்தன் உள்ளுக்கு வந்தா என்ன செய்யணும், உங்களை பார்த்து முட்டாப்பாயல்கள் சொல்லிட்டு போகக்கூடாதுன்னு சொல்றாரா இல்லையா? வந்த உடனே என்ன செய்யணும், வந்த அரை மணி நேரம் ஆன உடனே ஆராதனையில அவன் நடுங்க ஆரம்பிக்கணும். என்னது, இவங்க வித்தியாசமானவன்களா இருக்கிறாங்களே, நான் நினைச்ச மாதிரி எல்லாம் இல்லையே, இங்க வேற என்னமோ ஒன்று இருக்குது, இவங்க எல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுறவனா இருக்கிறாங்கன்னு அவன் என்ன செய்ய, முகங்குப்புற விழுந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்யறவனா அவன் இருக்கணும்னு. இன்னைக்கு எந்த சபையில போய் அப்படி இருக்க முடியுது? எந்த சபையில, தமிழ் சபையெல்லாம் போய் இருக்க முடியுதா? மைக்கேல் ஜாக்சன் நினைவுபடுத்துற மாதிரி தான் இவங்க ஆராதனையே இருக்கும். திஸ் இஸ் இட் வாங்கி போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க இல்லையா? எந்த சபையில போயிட்டு உட்கார்ந்து 10 நிமிஷத்துல பயத்தோட ஒரு ஆராதனை செய்யற மாதிரி இருக்கா? பவுல் சும்மா சொல்லியே என்ன சொல்ல, குறிந்துக்கு சபைக்கு வந்தா எல்லாம் முட்டாப்பாயலுங்க, உங்களோட இருக்கிறவோட பேசாம உலகத்திலேயே இருக்கிறான்னு போற மாதிரிதான் நீங்க நடந்துக்கிறீங்கன்னு சொல்றாரு. ஏன், தேவ பயத்தை ஏற்படுத்துகிற விதத்தில் உன்னுடைய ஆராதனை நிகழ்ச்சிகள் இல்ல, தேவ பயத்தை ஏற்படுத்துற விதத்தில் பிரசங்கமும் இல்ல. அதோட பேசாம அந்த இந்து கோயிலுக்கு போயிடலாமே அவன் யோசிக்கிறான். புரியுதா? பிரசங்கம் ரொம்ப முக்கியம் போதக ஊழியத்துல. இதுதான் ஒரு பெரிய கருவி நம்ம பயன்படுத்த போறோம். வெளியரங்கமாக பிரசங்கிப்பது மட்டுமல்ல வீடுகளுக்கும் போய்
போதக சமர்த்தனாக இருந்து ஆவிக்குரிய தேவைகளை தீர்த்து வைப்பதற்கு வேதத்தை போதிப்பது. அதனால பாத்தீங்கன்னா இந்த பிரசங்கமுக்கும் பாஸ்டரல் அந்த பாஸ்டர் போதக ஊழியத்துக்கும் ரொம்ப பிரிக்க முடியாத தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் பாஸ்டர்ஸ் இருக்கிறவங்க போதகர்களா மூப்பர்களா இருக்கிறவங்க இதில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய காரணம் ஏன் இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம அடுத்ததாக பிரசங்கத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணரணுங்கிறதுக்காக எல்லாம் சொன்னேன். அடுத்தது என்ன பார்க்கணும்னு சொன்னா பிரசங்கத்துல உள்ள வகைகள் தான் பார்க்க போறோம். பிரசங்க வகைகள் பொதுவாகவே மூன்று காரியங்களை நம்ம சொல்லலாம். ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்தை அடிப்படையில் பிரசங்கம் பண்ணுவது, அதுக்கு பேரு ஆங்கிலத்தில் டெக்ஸ்டுவல் பிரீச்சிங் சொல்றது. டெக்ஸ்டுவல் பிரீச்சிங் சொன்னா ஒரு டெக்ஸ்டை எடுத்து ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்தை பயன்படுத்தி பிரசங்கத்தை போதனையை அளிப்பது. இது வந்து இந்த டெக்ஸ்டுவல் பிரீச்சிங்ல ரொம்ப சமர்த்தரா இருந்திருக்கிறாங்க கொஞ்சம் பேரு. ஸ்பர்ஜன் சொல்லலாம், அருமையான பிரசங்கி. அவருடைய பிரசங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் எடுத்து பிரசங்கம் பண்றதுல ரொம்ப அருமையா செய்திருப்பார். ஆகவே டெக்ஸ்டுவல் பிரீச்சிங் பிரசங்கத்தில் ஒரு வகை, நல்லதுதான், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதுல சில ஆபத்துக்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு டெக்ஸ்ட் ஒரு வசனத்தை எடுத்து பிரசங்கம் செய்யணும்னு சொன்னா அது ரொம்ப லேசான காரியம் அல்ல, ஒரு லேசான காரியம் அல்ல. உண்மையிலேயே அதுக்கு ரொம்ப உழைப்பு தேவைப்படும். எப்பவுமே நீங்க வந்து ஒரு வேத பகுதியை அல்லது யாராவது எழுதுற ஒரு கடிதத்தை எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த கடிதத்தை ஒரு விஷயத்தை சொல்லி இருப்பாங்க, 4-5 பேராகிராஃப்ஸ் இருக்கலாம். ஆனா அந்த சொல்லப்பட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அந்த முழு கடிதத்தையும் வாசிச்சாதான் புரிஞ்சுக்கலாம். முழு ஏன்னா ஒரு அந்த விஷயத்தை சொல்லுவதற்காக அந்த வார்த்தைகளும் வசனங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப சரியா புரிஞ்சுக்கணும்னா முழுசா வாசிச்சா தானே முடியும். அதுல வந்து ஒரு வசனத்தை அண்டர்லைன் பண்ணி அந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா, அதுல அந்த கடிதத்தில இருந்து பிரித்து எடுத்துக்கிட்டா, அந்த முழு கடிதத்திலையும் சொல்லப்பட்டிருக்க விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுமா? முடியாதே. இப்பவே இங்க 20வது அதிகாரத்தை, அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தை எடுத்து அதுல ஒரு வசனத்தை மட்டும் எடுத்தா, 15வது வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அவ்விடம் விட்டு மறுநாளிலே கியு தீவுக்கு எதிராக வந்துன்னு போட்டிருக்கு. இதை எடுத்து பிரசங்கம் பண்றது இப்ப இந்த அது அந்த 15வது வசனத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அதுக்கு முன்னால இருக்கிறது பின்னால இருக்கிறது எல்லாம் வாசிச்சாதான் அதுக்கு பொருளே தெரியும். போஜன் வந்து இப்படி ஒரு வசனத்தை எடுத்து படிச்சு பிரசங்கம் பண்ணி இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவர் ஒரு பெரிய மேதை, வேதம் அருமையா தெரிந்தவர். அவருக்கு வாழ்ந்த காலப்பகுதியில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு வேத அறிவு ரொம்ப அதிகமா இருந்தது. நமக்கு இன்னும் நாம வாழ்ற காலப்பகுதியில் மக்களுக்கு இருந்ததை விட கிறிஸ்தவர்களுக்கு வேத அறிவு அதிகமாக இருந்தது. ஆகவே அவர் அந்த வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்றதுன்னா அவருக்கு இப்படியே வேதத்தை கரைச்சு குடிச்சிருந்ததுனால, அவர் அது மட்டுமல்ல ரொம்ப உழைப்பாளியாக இருந்ததுனால அந்த வசனம் எந்த சந்தர்ப்பத்தில் அமைந்திருக்கிறது அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு ஒரு வசனத்தை எடுத்தாலும் அது அமைந்திருக்கிற பகுதியை மக்களுக்கு விளக்கி காட்டி அந்த வசனத்தின் மூலமாக என்ன சொல்லப்படுகிறதுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மேதையா அவர் இருந்தார். மக்களுக்கும் அதை புரிஞ்சு கொள்ள முடிந்தது. அப்ப ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்தில இருந்து பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு நம்ம ரொம்ப உழைப்பு தேவை மட்டுமல்ல ரொம்ப வேத அறிவு தேவையா இருக்கு. லேசான காரியம் அல்ல. இன்றைய காலப்பகுதியில் நான் ஒரு வசனத்துல இருந்து அப்படி எடுத்து பிரசங்கம் பண்றதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நம்ம இருக்கிற சூழ்நிலையில மக்கள் எப்படி இருக்கிறார்கள், என்ன விதமான ஆவிக்குரிய நிலையில இருக்கிறாங்க, என்ன விதமான வேத அறிவோடு இருக்கிறாங்கன்னு தெரியாம நம்ம ஊழியம் செய்ய போறது பெரிய தப்பு. நம்ம மக்களுக்கு ரொம்ப வேதம் தெரியாது. பாஸ்டர்ஸுக்கே வேதம் தெரியாதே, அப்புறம் எப்படி மக்களுக்கு தெரியும்? வழிகாட்டுறவனும் குருடனா இருக்கிறான், காட்டப்பட வேண்டியவனும் குருடனா இருக்கிற நேரம் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போறாங்க? ஏதாவது ஒரு கிணத்துக்கு தான் போகணும். இப்போ ஒரு வசனத்தை எடுத்து எப்படி யாருக்கு வழிகாட்டுறது? புரியுதா? ஏன்னா மக்களுக்கு வேதம் வாசிக்கிறது நம்ம சொல்லி கொடுக்க வேண்டி இருக்குது, அதுல நமக்கு பயிற்சி கொடுக்க வேண்டி இருக்கு. யாராவது சாதாரணமா அவங்க சபையில எடுத்து இந்த வசன இந்த பகுதி என்ன சொல்லுதுன்னா அவங்களால வாசிச்சு புரிஞ்சுக்க முடியல. அந்த அளவுக்கு வேத அளவு அறிவு கம்மியா இருக்கா இல்லையா சொல்லுங்க. எவ்வளவு பேரை பார்த்திருக்கிறேன், அதை எடுத்த அளவுக்கு என்ன இருக்கு, ரெண்டு மூணு வசனங்களை வாசித்து அதுல என்ன இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவளுக்கு வேதத்துல திறமை இல்லை, பக்குவம் இல்லை. இப்ப அவர்களுக்கு இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுகிற நேரம் பயன் இருக்குமா? இருக்காது. எடுத்து பார்ப்பாங்க, தினந்து பிரசங்கம் பண்ற என்னென்னமோ சொல்றாரு, என்னால பார்க்க முடியுது இல்லையே. எப்போ வேதத்தை வாசிக்கிறவனுக்கு, அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்றதெல்லாம் அதை பார்க்க முடியலையோ, அப்பவே ஆபத்து இருக்குன்னு தான் அர்த்தம். பார்க்கக்கூடியதா இருக்கு. அவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம். ஆகவே டெக்ஸ்டுவல் ப்ரீச்சிங், இந்த வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுவது நம்ம மக்களை வேதத்துல வளர்த்ததா ஆகாது. இன்னைக்கு அது ஒரு நல்ல முறையாக இருந்த பொழுதும், அந்த தரத்துல நம்ம அதை வாங்கிக்கிற தரத்துல நம்ம மக்கள் இல்லை. அடுத்ததாக ஒண்ணு, டாபிக்கல் ப்ரீச்சிங் சொல்லுவாங்க, ஒரு தலைப்பை எடுத்து அதிலிருந்து பிரசங்கம் பண்ணுவது. தேவ அன்பு, தேவ சமாதானம், தேவ நீதி, இல்லாட்டி பரிசுத்தமாக்குதல். பொதுவாகவே ஜெனரலா அதிகமா பயன்படுத்தப்படுகிற ஒரு தலைப்பு காணிக்கை கொடுப்பது. ரொம்ப தலைப்புகள். ஆனா இப்ப இந்த தலைப்பெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன சில தலைப்புகள் உதாரணத்துக்கு கொடுத்ததை எடுத்து பார்த்தா உடனே தெரியுமா இல்லையா, அந்த தலைப்புல போதிக்கணும்னு சொன்னா நிறைய தெரிஞ்சிருக்கணும். இப்ப அந்த தேவ அன்பு, தேவ சமாதானம், நீதிமான் ஆக்குதல், இல்லாட்டி பரிசுத்தமாக்குதல், சரி காணிக்க கொடுக்கறதான் எடுத்துக்கோமே அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில இருந்து பார்க்க வேண்டியிருக்கு, புதிய ஏற்பாட்டில இருந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ள காணிக்கை கொடுப்பது எப்படின்னு முழுசா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, எல்லாம் படிச்சா தானே அது முழுசா தெரியும். ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தோம் சொன்னா 0.5% தான் கொடுத்துருவோம். பழைய ஏற்பாடு இதை பத்தி என்ன சொல்லுகிறது, அவர்கள் எப்படி கொடுத்தார்கள், புதிய ஏற்பாட்டில் அதுல மாற்றங்கள் என்ன கொண்டு வரப்பட்டிருக்கிறதா, அப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்கிற நாம புதிய ஏற்பாட்டில் எப்படி சொல்லியிருக்கிறாங்க, இயேசு அதை பத்தி என்ன சொல்லியிருக்கிறார், பவுல் அதை பத்தி என்ன சொல்லியிருக்கிறார், பேதுரு அதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, மத்த நிருபங்கள் அதை பத்தி என்ன சொல்லுது. இதெல்லாம் சேகரிச்சாதான், சேகரித்து அதை ஒழுங்குமுறைப்படுத்தி சரியான விதத்துல கொடுத்து சொன்னா ரொம்ப உழைப்பு தேவையா இருக்கா இல்லைங்களா? அது ஒரு சாமன்லையும் கொடுத்திருக்க முடியாது, பல ஒரு 6 சாமன் கொடுக்க வேண்டி வந்தோம். தலைப்பு பிரசங்கம் ஆக டெக்ஸ்டுவல் ப்ரீச்சிங் மாதிரி இந்த தலைப்பு பிரசங்கமும் கூட சில வேலைகள் அவசியமாக இருக்கலாம். இருந்தாலும் இதுக்கும் ரொம்ப உழைப்பு தேவையா இருக்குது, ரொம்ப ரிசர்ச் பண்ண வேண்டி இருக்குது, ஆராய்ந்து பாடங்களை தயாரிக்க வேண்டி இருக்கு. புரியுங்களா? ரெண்டுமே நல்லதுதான், இருந்தாலும் எது நல்லது எது ரொம்ப பயன்படுத்தணும்னு பார்க்க போறோம். முதலாவது சொன்னேன், நம்ம மக்கள் இருக்கிற நிலைமைக்கு அது அவங்களை வளர்த்ததுக்கு உதவாகுது இந்த காலப்பகுதியில். ரெண்டாவது, டாபிக்கல் ப்ரீச்சிங் நல்லது தான், ஆனா இருந்தாலும் இது இதுல இருக்கிற ஒரு குறைபாடு, நம்ம இருக்கிற நம்முடைய மக்களை பார்க்கிற பொழுது அவனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு சரியான பிரசங்க வழிமுறைகள்னு பார்க்கிற நேரம், இந்த டாபிக்கல் ப்ரீச்சிங்கை எடுத்தா ஒவ்வொரு முறையும் ஒரு டாபிக்கே இது பண்ணிட்டு போனா ரெண்டு ஆபத்து இருக்கு. ஒன்னு, மொத ஆபத்து நமக்கு பிடிச்ச டாபிக்கா பிரசங்கம் பண்ணிட்டு போயிடும், அப்ப ரொம்ப விடுபட்டுரும். ஏன், சப்ஜெக்டிவா தானே பார்ப்போம், அதுதான் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவோம். அங்க ரொம்ப ஓட்டைகள் விழுந்துடும், மக்களுக்கு கொடுக்க வேண்டிய எவ்வளவோ இருக்கும். இன்னொன்னு, டாபிக்கலாவே பிரிச்சு பண்ணிக்கிட்டு போனாலும் மக்கள் எல்லாத்துக்கும் நம்ம அளவு உழைப்பு உழைச்சி அந்த டாபிக்ஸ் எல்லாம் படிக்கிற வசதி இல்லையே. இப்ப அவங்களுக்கும் வேதத்தை முறையா கற்றுக் கொடுத்ததாக ஆகாது. சில வேலைகள் அவசியம், திடீர்னு ஒரு சுனாமி வந்து அடிச்சிருச்சு, இல்லாட்டி மலேசியாவில் எக்கானமி எல்லாம் விழுந்துருச்சுன்னு சொன்னா அது எல்லாரையும் பாதிக்குதா இல்லையா? அப்ப அவ்வளவு தூரம் நாட்டையே பாதிக்கிற நேரம் நம்ம மட்டும் அது ஒண்ணுமே நடக்காத மாதிரி இங்க இன்னைக்கு வந்து தேவ அன்ப பிரசங்கம் பண்ண முடியுமா? முடியாது. அதுல ஏறி இங்க சபைக்கு வார நேரமே அதனுடைய விளைவுகள் எல்லாம் பாக்குற நேரம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இங்க வந்து எதையாவது பேசிட்டு இருக்க முடியுமா? நம்ம மக்கள் இந்த உலகத்துல தானே இருக்கிறாங்க, அப்ப அவங்களையும் பாதிச்சிருக்குமா இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? அப்ப சரி, நம்ம மக்களுக்கு இதுக்கு கிறிஸ்தவர்கள் இதுக்கு மத்தியில் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்காக அதை பத்தி பிரசங்கம் பண்ண வேண்டி வரும். வேதத்துல இருந்து எடுத்து நம்ம இதை எப்படி அணுகணும், இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இந்த காலத்துல கிறிஸ்தவர்கள் எப்படி நடந்துக்கணும்ட்டு நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டி வருமா இல்லையா? வரும். கூட பண்ணி இருக்கிறேன் ஒரு சர்மன் வந்து, இந்த இந்த போன வருஷத்துல இருந்து இந்த எக்கானமி மெல்ட் டவுன் வந்துச்சா இல்லையா, அது எல்லா நாடியும் பாதிச்சிருச்சு, அமெரிக்கா பிரிட்டன் எல்லாம் பாதிச்சு. அப்ப அங்கெல்லாம் கூட பாதிக்கப்பட்டதுல கிறிஸ்தவ சபைகள் சொல்லியிருக்கிறாங்க எப்படி நம்ம நடந்துக்கணும். அந்த நேரம் அதை பிரசங்கம் பண்ணி நம்ம மக்களை தைரியப்படுத்த வேண்டி இருக்கும். அது டாபிக்கல் பிரீச்சி, ஆகவே அது அவசியமாக இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதையே செஞ்சுக்கிட்டு போயிட்டு மக்களை வளர்க்க முடியாது. நம்ம மக்கள் எங்க இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். இப்போ டெக்ஸ்டுவல் பிரீச்சிங்கும் அவசியம் தான், டாபிக்கல் பிரீச்சிங்கும் அவசியம் தான். இப்போ பயன்படுத்தணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் முக்கியமாக அடுத்தது வந்து எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங். எக்ஸ்பாசிட்டரின்னு சொன்னால் ஒரு வேத வசன பகுதியை எடுத்து, வேத வசன ஒரு வசன பகுதி, ஒன்றுக்கு மேற்பட்ட வசனங்களை எடுத்து அல்லது ஒரு நூலையே எடுத்து முறையாக பிரசங்கித்து கொண்டு போவது. முறையாக பிரசங்கித்து கொண்டு போவது. உதாரணத்துக்கு எபேசிய நிருபத்தை எடுத்துக்கிட்டு வச்சோம்னா, எபேசிய நிருபத்திலிருந்து ஆரம்பிச்சு அதை கடைசி வரையும் முறையாக பிரசங்கித்துட்டு போறது. இதுக்கு சொல்றது எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங் அப்படின்னு சொல்லி, வியாக்கியான பிரசங்கம். வியாக்கியான பிரசங்கம்னு சொல்றது வியாக்கியான விளங்கப்படுத்தி பிரசங்கம் செய்வது. எல்லா பிரசங்க வகைகள்லையும் விளக்கம் தான் கொடுக்கிறோம். அது அந்த வசன பகுதியை எடுத்து அந்த வசன பகுதியை தெளிவாக விளக்கி அதில் இருக்கின்ற போதனைகளை கொடுப்பது. இதுக்கு பேர் எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங். இப்ப இதே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங்லயும் டாபிக்கல் எக்ஸ்பாசிட்டரி இருக்கலாம், தலைப்பில். ஆனா இதுல பிரதானமானது இதுல என்னன்னு சொன்னா, அந்த எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங்ல ஒரு எபேசியர்ல இருந்து பிரசங்கம் பண்றீங்கன்னு சொன்னா, ஆரம்பத்தில இருந்து ஒன்னையும் விடாம அதை படிச்சு ஆராய்ந்து அதை தெளிவாக இந்த நூல் யாருக்கு எப்பொழுது எதற்காக எழுதப்பட்டதுன்னு அறிமுகத்தை கொடுத்து, அதற்கு பிறகு அந்த நூல்ல இருக்கிற முதல் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரங்கள் வரையும் வார வாரம் இந்த பகுதிகளை எடுத்து அந்த பகுதிகளை தெளிவாக விளங்கி கொண்டு அதை சரியான ஒரு பிரசங்கத்தை அமைத்து அதை பயன்பாடுகளோட கொடுக்கிறது. இப்படி கொடுக்கிற பொழுது அடுத்த வாரத்தில் என்ன வருது, அதுக்கு அடுத்த வாரத்தில் என்ன வருதுன்னு பைபிள் வச்சிருக்கிறவங்கள நல்லா பார்க்க முடியும். பார்க்க முடியுமா இல்லையா? பைபிளை தொடர்ந்து அவங்க படிச்சுக்கவும் முடியும். அப்ப இது முடிகிற காலத்தில் ஒரு 50-60 சர்மன்ஸ் கொடுத்திருப்போம் அந்த நூல்ல இருந்து. மக்களும் கூட அந்த முழு புத்தகத்தையும் கவனமா கேட்டு போயிருந்தாங்கன்னு சொன்னா, எபேசிய நிருபம் என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்க முடியுமா இல்லையா? தெரிஞ்சுக்க முடியும். முழு நூலையும் தெரிஞ்சுக்க முடியும். இதனால பிரசங்கம் பண்றவனுக்கும் பயன் இருக்கு, பிரசங்கம் கேட்கறவங்களுக்கும் பயன் இருக்கு. பிரசங்கம் பண்ணுகிறவரை உழைத்து அந்த முழு நூலையும் சரியா புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரம் ஒவ்வொரு வாரமும் என்னடா பிரசங்கம் பண்ணலாம், என்னடா பிரசங்கம் பண்றான்னு தலையை பிடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வருஷத்துல தேவ அன்புன்னு முடிச்சிட்டு அப்புறம் திங்கக்கிழமை ஆரம்பிச்ச உடனே என்னத்த சொல்றது, என்னத்த சொல்றது, அதுக்கே 3 நாள் போய் தீர்மானிக்கிறதுக்கு முந்தி அந்த பிரச்சனை வராது இதுல. இப்ப 1வது அதிகாரத்தை எடுத்து 4 வசனங்களை ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அப்புறம் அடுத்த வசனங்களை தான் நீங்க பேசியே ஆகணும் இல்லையா? அப்போ ஒரு முறைக்கிரமமாக அதை பிரசங்கம் பண்ணிட்டு போக முடியும், அது படிக்கவும் முடியும், மக்களும் படிக்க முடியும், வேதத்தை நாமளும் படிக்க முடியும். இன்னைக்கு வேத அறிவு கம்மியாக இருக்கிற காலப்பகுதியில் நம்ம மக்கள், உங்க சப மக்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்படி படிக்கிறதுனால அவங்க பயன்படுகிறதுக்கு வழி நிறைய இருக்கிறது. என்ன பொறுத்தவரை டெக்ஸ்டுவல் டாபிக்கல், அதாவது தலைப்பின் அடிப்படையில் ஒரு வசனத்தின் அடிப்படையில் வியாக்கியான பிரசங்கம் 2-3 எடுத்து பார்த்தா, இந்த வியாக்கியான பிரசங்கம் ரொம்பவும் செய்யறது நல்லது. இடையில சுனாமி மாதிரி ஏதோ வந்தா ஒரு டாபிக்கல் பிரீச்சிங் கொடுக்கலாம். வியாக்கியான பிரசங்கத்தை கூட பயன்படுத்துகிற பொழுது நாம மக்கள் வேத அறிவு அதிகரித்துக் கொண்டு போக வேண்டிய இது வரும். நம்ம மக்கள் எங்க இருக்கிறாங்கன்னு அந்த தரத்தை வச்சு தான் இதை சொல்லுகிறேன். இதே நேரம் மேல் நாட்டில் இருக்கிறவங்களுடைய வேத அறிவு அதிகமா இருக்கலாம், அது வித்தியாசமா இருக்கிறதுனால இதுல மற்றதெல்லாம் கூட செய்யலாம். அங்க அங்க அந்த பிரச்சனை இல்லை. உண்மையிலேயே இன்னைக்கு மேலை நாட்டில் எடுத்து பார்த்தா அங்கேயும் பைபிள் குறைவு அறிவு கம்மியா தான் இருக்கு. இப்ப கூட மேல்நாட்டில இருந்து பிரசங்கம் செய்கிற பொழுது நீதிமான் ஆக்குதல் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தானேன்னு போக முடியாது. இன்னைக்கு அதை விளங்கப்படுத்த வேண்டிய அளவுக்கு ஒரு புது ஜெனரேஷன் வந்துருச்சு, அதே தெரியாம புரியுங்களா. மறுபிறப்புன்னு என்னன்னா அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. மறுபிறப்புன்னா என்னன்னு ஊகம் பண்ண முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆகவேதான் வியாக்கியான அங்க கூட வியாக்கியான பிரசங்கம் சரியா செய்ய வேண்டியது ஒரு தேவை, புரியுங்களா. வியாக்கியான பிரசங்கத்தின் மூலமாக பல நன்மைகள் இருக்கிறது. வியாக்கியான பிரசங்கம் இவ்வளவு நேரம் நான் சொன்னது மட்டுமல்ல, வியாக்கியான பிரசங்கம் அதுல ரொம்ப இருக்கு. அடிப்படையில் அது என்னன்னு சொன்னா, ஒரு வசன பகுதியை எடுத்து அந்த வசன பகுதியை தெளிவாக விளக்குவது. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வசனங்களை எடுத்து அதை படித்து அதில் இருக்கிற அதை விளங்கி கொண்டு அதுல இருக்கிறத ஒரு முறையா தலைப்புகளின் அடிப்படையில் கொடுக்கிறது தான் வியாக்கியான பிரசங்கம். அது மட்டும் இல்லாம அதை ஒரு நூலையே கூட செய்யலாம். இன்னைக்கு இந்த முறை எபேசியர், அடுத்த முறை கலாத்தியர், ஓ கொலோசியர் அப்படின்னு போகலாம். பழைய ஏற்பாட்டில் கூட ஒரு நூலை எடுத்து தொடர்ந்து அதுல இருந்து பிரசங்கம் செய்யலாம். இதனால இப்படி செய்கிற பொழுது மக்களுக்கு வேத அறிவு அதிகரிக்கும். பிரசங்கத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம், பிரசங்கத்துக்கும் போதக ஊழியத்துக்கும் இருக்கிற தொடர்பை பார்த்தோம், பிரசங்கத்தினுடைய வகைகளை பார்த்திருக்கிறோம். அதுல எது நம்ம மக்களுக்கு நாம இருக்கிற காலப்பகுதியில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சபைகள்ங்கிறதும் பார்த்துருக்கிறோம். அதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இதுவரையும் சொன்னது இந்த காரியங்கள் ரொம்பவும் முக்கியமானது.